நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதிலிருந்து அனுபவத்தையோ அல்லது அதிலிருந்து வரும் கருத்துக்களை நாங்கள் எடுப்பதற்கோ அதை பயன்படுத்துவோம். இன்று ஒரு மாணவியிடமிருந்து தான் அந்த கேள்வி வந்திருக்கின்றது. ரெண்டு கேள்வி தான் அவங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அதை விட வேறொரு கேள்வியும் இல்லை. அந்த இரண்டிற்கும் முடிந்தளவு பதில் காண்போம். ரெண்டும் தொடர்புடைய கேள்விகள் தான். அவருடைய கேள்வி, என்னுடைய படிப்பு காலம் நடந்து கொண்டிருக்கின்றது, இறுதி நிலை அடைந்து கொண்டிருக்கின்றேன். நான் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய வயது அப்படி, அதை நான் அடைவேனா இந்த பிறப்பில் இந்த உடலில் என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது இப்போது தற்போதைய நிலையில். ஆனால் அதை அந்த நிலையில் நான் அடையவிட்டாலும் அது இந்த பிறப்பில் நடக்காது என்பதையும் உணர்கின்றேன். ஏனென்றால் அந்த வயது எல்லைகளை கடந்தவுடன் நான் அதை அனுபவிக்காவிட்டால் இன்னொரு 2-3 வருடத்துக்கு பின் நான் அவற்றை அனுபவிக்க முடியாது. ஆகவே என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் விரும்பியவற்றை இந்த உடலில் நான் பெறுவேனா? அப்படி இல்லை என்றால் வேறு உடலில் அடுத்தடுத்த உடலில் பெறுவேனா? அல்லது அதை என்னால் பெற முடியாதா? இந்த உடலில் நான் சிந்தையில் சிந்திப்பதை அல்லது விரும்புவதை பெற முடியாதா என்பது இந்த பிள்ளையினுடைய கேள்வி, முதலாவது கேள்வி. மிகவும் அருமையான கேள்வி. வாலிப வயதில் இருப்பவர்களுக்கு அதை எதை கருதுவதாக இருந்தாலும் சரி, அந்த கேள்விகள் நிச்சயமாக வரும். ஆகவே அந்த பிள்ளை கேட்ட கேள்விக்கு இந்த, ஏனென்றால் இப்படியான பிள்ளைகள் கேள்வி எழுப்பும் போது நாங்கள் இந்த சத்சங்கத்திலாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்களை நாங்கள் வழிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, அல்லது சில வேளை அவர்கள் வழி தவறி விடுவார்கள். ஆகவே இந்த பிள்ளைக்கு நான் சொல்லும் விடயம் என்னவென்றால், நிச்சயமாக நீங்கள் கேட்கும் விடயமெல்லாம் இந்த பிறப்பிலேயே இந்த உடலிலேயே உங்களுக்கு கிடைக்கும் என்பது இல்லை. நீங்கள் சொன்னதின்படி அது அடுத்த உடலில் கிடைக்கலாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் உண்டு. ஏனென்றால் அது உங்களுடைய ஆன்மாவில் இருக்கும் இச்சை. அதாவது இந்த ஆன்மா இந்த உடலுக்குள் புகும்போது இந்த உடலில் அது நடைபெற வேண்டும் என்று உங்களுடைய மனம் கேட்கின்றது. ஆகவே கேட்பதை கொடுப்பவன் தான் இறைவன் என்றபடியால் உங்களுடைய கேள்வி அவனிடம் செல்லும். இருப்பினும் இந்த உடலில் உங்களுக்கு அந்த அனுபவமோ அல்லது அந்த விடயம் கிடைக்கும் என்பது உங்களுடைய வினைப்பயனை பொறுத்ததே தவிர, நீங்கள் விரும்பினவுடன் எல்லாம் இந்த உடலில் கிடைக்கும் என்பது அல்ல. அதற்கு பல காரணங்கள் உங்களுக்கு தெரியலாம். ஒன்று, உங்களுடைய குடும்ப நிலை அவ்வளவு பெரிய நிலையாக இருக்காமல் இருக்கலாம், பண வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் அதை நிச்சயமாக தவற விடுவீர்கள், அது ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதில் மேலும் மேலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, இச்சை இருக்கென்றால், நிச்சயமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அடுத்த பிறப்பில் இறைவன் அதை ஊட்டுவார் என்பது ஒரு விதமான அச்சமும் இல்லை. ஏனென்றால் இறைவன் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மாயையை விரும்பினால் அந்த மாயையில் இருந்து வரும்வற்றையும் அவர் தர இருக்கின்றார். ஏனென்றால் உங்களுக்கு இருக்கும் வினைகளை அனுபவிக்க பண்ணுவதற்காக அதை அவர் அமைத்து தருவார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே நீங்கள் விரும்பியது இந்த பிறப்பில் இதுவரை கிடைக்கவில்லை, இந்த உடலில் இன்னும் ஒரு குசிறிய காலம் போனால் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது என்று குறிப்பு கொடுக்கின்றீர்கள். அது என்னவாகவும் இருக்கலாம். ஆகவே அதில் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் உங்களுக்கு மனச்சோர்வு வரக்கூடாது, அதுதான் முக்கியம். அதேபிள்ளை அடுத்ததாக ஒரு தொடர் கேள்வி, ஒரு வசனத்தை போட்டிருக்கின்றார். நான் கடவுளை உணர வேண்டுமா, கடவுளிடம் செல்ல வேண்டுமா? அது என்ன கேள்வி என்று நான் ஊகிக்கவில்லை. அதனுடைய கருத்து என்னவென்று, நிச்சயமாக கடவுளிடம் ஒருவரும் செல்ல முடியாது. அது செல்ல வேண்டுமா என்பதை அந்த பிள்ளை பிழையான வழியில் எடுத்துடக்கூடாது என்பதற்காக இந்த உறுதியான விடையை சைவ சித்தாந்தத்தில் இருந்தோ அல்லது பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருந்தோ நாங்கள் படிப்பவற்றில் இருந்து கொடுக்கின்றோம். கடவுளிடம் நாங்கள் செல்ல முடியாது. ஏன்? கடவுள் எங்களுடன் தான் இருக்கின்றார். வேந்தேன் கடவுளுடன் செல்வான். அப்போது கடவுளிடம் செல்வது என்பது இந்த பிள்ளையின் கேள்வி சரியான ஆன்மீக அர்த்தமாக இருக்குமாக இருந்தால், உள்நோக்கி செல்லுதலாக இருக்குமா இருந்தால், அந்த கருத்து மிகவும் சரியான கருத்து. கடவுளிடம் நாங்கள் செல்ல வேண்டும். எங்கு செல்ல வேண்டும்? உள்நோக்கி செல்ல வேண்டும், அகத்தை நோக்கி செல்ல வேண்டும். அங்கு இறைவன் இருக்கின்றான் ஆன்மாவுடன். அதை விட்டுவிட்டு நான் கடவுளிடம் செல்கின்றேன் என்று வேறு விதமாக அதை எடுத்துவிடக்கூடாது. ஆகவே இந்த பிள்ளை போட்ட ரெண்டு கேள்விக்குறிக்குரிய விடயம், கடவுளை உணர்வது சரியா, அவரிடம் செல்வது சரியா என்றால், செல்வது சரி அல்ல. செல்வது சரி, அதனுடைய கருத்து அகத்தை நோக்கி செல்வதாக இருந்தால் மட்டும். ஆனால் கடவுளை நாங்கள் உணர வேண்டும், அதுதான் சரியான பதில். அந்த கடவுளை நாங்கள் உணர வேண்டுமென்றால் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது நாங்கள் உள்நோக்கி போக வேண்டும். அதில் நாங்கள் முதிர்ச்சி அடைந்து கொண்டு வரும்போதுதான் கடவுள்தான் எல்லாம் நடத்துகின்றான் என்பது தெரிய வரும்போது உங்களுடைய கேள்விக்குரிய விடை அதில் உங்களுக்கு இன்று கிடைக்கின்றது. ஏனென்றால் அவனால் தான் உங்களை இயக்க முடியுமே தவிர நீங்கள் தன்னிச்சையாக விரும்பியதை அடைய முடியாது. அப்படி அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் சிந்தனை செய்து உங்களுக்கு அது கிடைத்து விட்டால் கூட, அதை நீங்களாகவே அடைந்தீர்கள் என்று நினைக்கின்றீர்களே தவிர, அதன் பின்புலத்தில் இருந்தது இறைவன். அவன் அதை உங்களுக்கு கொடுத்திருந்தால் அது உங்களுடைய வினைப்பயன்படி அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்த நியதியினால் அது கிடைக்கின்றது என்பதை மறக்கக்கூடாது. அதுதான் நான் இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளையின் முதலாவது கேள்விக்குரிய பதிலாக கொடுக்கின்றேன். இரண்டாவது கேள்வி கேட்கின்றார், என்னுடைய வாழ்க்கையை நான் இப்போது என்னுடைய படிப்பு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கின்றேன், எப்படி ஒழுங்குபடுத்துவது ஐயா? முயற்சிக்கின்றேன், அந்த நிலைக்கு நான் ஒழுங்குபடுத்த வேண்டும். படிப்பு நிலையை ஒழுங்குபடுத்தி ஓல்மோ கிட்டத்தட்ட முடித்து கொண்டு இறுதி நிலைக்கு வந்து விட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆனால் அதற்கு சிறு சிறு முயற்சிகள் எடுத்தேன், அது சரியாக வரவில்லை. துன்பங்கள் தான் வருகின்றது என்று போட்டிருக்கின்றார். ஆகவே இந்த குழப்ப நிலையில் இருக்கின்றேன், அதற்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லுவீர்களா என்பது இந்த பிள்ளையின் கேள்வி. இது இந்த வயது பிள்ளைகளுக்கு எதன் மூலமாகவும் வரலாம், இல்லை என்பதல்ல. இங்கு ஒரு குழப்பமுமே ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், இந்த பிள்ளைக்காக சொல்கின்றேன், ஆரம்பத்தில் நீங்கள் குழந்தையாக இருந்தபோது உங்களுடைய தாயை பின்பற்றி இருந்தீர்கள், டிபெண்டன்ட் ஆன் யுவர் மாதர். அதிலிருந்து வளர்ந்து கொண்டு வரும்போது சிறிது சிறிதாக நீங்கள் அடுத்த நிலையில் பெற்றோர்கள், அதாவது தாயையும் தகப்பனையும் பின்பற்றி இருந்தீர்கள். பின்பற்றி இல்லை, அவர்களில் தங்கி இருந்தீர்கள் என்று சொல்லலாம், டிபெண்டன்ட் என்று சொல்வது ஆங்கிலத்தில். அதற்கு மேலாக வளர்ந்து கொண்டு வரும்போது நான் என்பது வரத் தொடங்கிவிட்டது. நான் செய்வேன், என்னால் செய்ய முடியும், அது இண்டிபெண்டன்ட் வே என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். அந்த நிலை வரும். அந்த நிலையில் இருக்கும் போதுதான் இப்போது நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதற்கு நாங்கள் பதில் காணும் போது என்னத்தை கண்டோம்? இறைவனை உணர வேண்டுமா அல்லது செல்ல வேண்டுமா என்று கேட்டீர்கள். உணர வேண்டும் என்று சொன்னேன். உணர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உள்நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதைத்தான் செல்ல வேண்டுமா என்று எடுத்தால் ரெண்டு பதிலும் சரி என்று சொன்னேன். செல்லுங்கள் இறைவனிடம் உள்நோக்கி. ஆகவே இதில் என்னத்தை நீங்கள் காண்கின்றீர்கள்? உள்நோக்கி போகும்போது உங்களுடைய இரண்டாவது கேள்விக்குரிய விடை அங்கு இருக்கின்றது. அதாவது நீங்கள் டிபெண்டனாகவே இருந்து கொண்டு வந்துவிட்டீர்கள் இன்று வரைக்கும். இனி நீங்கள் இண்டிபெண்டன்ட் நிலைக்கு போகப்போகின்றீர்கள். அந்த நிலையும் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் அது உலகியலில் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அது உடலிலிருந்து வந்தபோது வந்த டிபெண்டன்சியே தவிர ஆன்மா ஒன்றிலும் தங்கியில்லை. எங்கு எதில் தங்கியிருக்கின்றது? இறைவனில் தான் தங்கியிருக்கின்றது. அது அனாதியில் ஆணவ மலத்துடன் கட்டுப்பட்டிருந்தாலும் இறைவன் அதிலிருந்து விடுவிப்பதுதான் அவனுடைய முயற்சி. அது ஆன்மாவை பொறுத்தவரையில், இந்த பிள்ளையின் கேள்வி உடலை பொறுத்தவரையில். ஆகவே நீங்கள் இந்த உடலுக்குள் வந்து உங்களுடைய தாயுடன் டிபெண்டன்சியாக இருக்கிறீர்கள், அதற்கு பிறகு பெற்றோர்களுடன் டிபெண்டன்சியாக இருக்கின்றீர்கள், அதற்கு பிறகு உங்களிலேயே நீங்கள் தங்கும் நிலையில்தான் இந்த கேள்விகள் எழுகின்றன. ஆகவே உங்களை ஒழுங்குபடுத்துவது எப்படி? அதில் சிறிது சிறிதாக முயல்கின்றேன் அடுத்த நிலைக்கு, ஆனால் தோல்வியடைகின்றேன் அல்லது துன்பப்படுகின்றேன் என்று போட்டிருக்கின்றீர்கள். இந்த துன்பத்தை எல்லாம் துடைப்பவன் தான் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியும் பரம்பொருளும். என்னென்று துடைக்கின்றார்கள்? வாயளவில் சொல்லி துடைக்கவில்லை. பரம்பொருள்தான் எங்களுடைய ஆன்மாவில் இருக்கின்றான் எப்பவும் என்பது ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான், எங்களை இயக்குகின்றான் என்பது முழுமையான கருத்து. ஆனால் உங்களுடைய வயதில் நீங்கள் அதை இன்னும் பெற்றாவிட்டாலும் அந்த உண்மையை, அதை நோக்கித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் எப்பவும் தனித்துவமாக எந்த உயிரும் இயங்க முடியாது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. உயிர் எப்பவும் ஏதாவது ஒன்றை சார்ந்து நிற்கும். அனாதியில் ஆணவத்துடன் கட்டுண்டிருந்தது, அதன் பின் ஆணவ மலத்திலிருந்து விடுவிக்கும் போது இறைவனால் அது இறைவனை சார்ந்து நிற்கின்றது. எங்காவது ஒரு இடத்தில் இந்த பசுவானது ஈத பாசத்திலோ அல்லது பதியிலோ தங்கி நிற்கும் என்பதுதான் இந்த பசுவின் நிலை. ஆகவே உங்களுக்கு இறைவன் தான் உங்களுடைய ஆதி நிலையாக இருப்பதால் அவனால் தான் இவையெல்லாம் இயக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் கிரியா யோகா மாணவியாக இருப்பதால் அதை உணருங்கள். கேட்டீர்கள் முதலாவது கேள்வியில், உணர வேண்டுமா அவரை அடைய வேண்டுமா என்று உணருங்கள். அதை உணரும் போது மீண்டும் நீங்கள் தனித்தவர் அல்ல, நீங்கள் இன்னொருவரில் சார்ந்திருக்கின்றீர்கள் என்ற நிலையை தான் இப்போது நீங்கள் இருக்கும் நிலை. அதை உணராதவர்கள் பலர், இந்த வயதில் உணர்ந்தவர்கள் சிலர். ஆகவே நீங்கள் கிரியா மாணவியாக இருப்பதால் அதை உணருங்கள். அதை உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த துன்பமோ பயமோ ஒன்றும் வரப்போவதில்லை. ஏனென்றால் நடத்துபவன் அவன். அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தை தொடர்ச்சியாக படித்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். அதை இறைப்பணி என்று சொல்கின்றோம். இறைவன் தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றான் என்று. ஆகவே மாணவியே, நீங்களும் இறைப்பணியை நாடுங்கள். அதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் தனித்தவர் அல்ல. நீங்கள் இறைவனுடன் இணைக்கப்பட்ட ஒரு ஆத்மா. ஆகவே இறைவன் தான் எல்லாவற்றையும் நடத்துகின்ற. உங்களுடைய தாய், உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய கடமைகளை முடித்திருந்தாலும் இந்த வயதில் உங்களுக்கு நீங்கள் தனித்து செயல்படுகின்றீர்கள் என்றுதான் நீங்கள் இயங்கப் போகின்றீர்கள். ஆனால் இறைவனின் இயக்கம் பின்புலத்தில் உங்களுடைய வினைக்கேற்றவாறு நடக்கப் போகின்றது. அதை நம்புங்கள், அதை உணருங்கள், அதன் வழி நில்லுங்கள். ஒரு துன்பமோ ஒரு துயரமோ உங்களுக்கு வரப்போவதில்லை. அப்படி ஏதாவது வந்தால் கூட அதுதான் உங்களுடைய வினைப்பயன் காரணமாக வருகின்றது. நீங்கள் இந்த சத்சங்கத்தை முழுமையாக்குபவர்களாக இருந்தால் அதன் பின் அதை இருவினை ஒப்பில் நின்று பழக பழக வேண்டும். அது உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும் அம்மா. அதுதான் உங்களுக்கு நான் சைவ சித்தாந்தத்தையும் கிரியா யோகத்தையும் வச்சு மாணவி இந்த வயதில் நான் உங்களுக்கு தரக்கூடிய பதில். இதை மீண்டும் கேளுங்கள் ஒரு முறை. இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். அதிலிருந்து தெளிவு பெறுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இந்த மாணவியின் ரெண்டு கேள்விகளுக்கு முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பதில் காணக்கூடியதாக இருந்தது. வேறு கேள்விகள் இல்லாதபடியால் இந்த மீதி நேரத்தில் சிறு நேரத்தை இந்த திங்கட்கிழமை வரும் ஆடி கார்த்திகையை பற்றி சில விவரங்களை பார்ப்போம். ஆடி கார்த்திகை வருகின்றது. இந்த திங்கட்கிழமை 29ஆம் தேதி. இன்னும் 2 48 மணித்தியாலங்கள் உள்ளன. இந்த ஆடி கார்த்திகையின் மகிமை என்ன? இது முருகனுக்குரிய ஒரு உகந்த நாள். முருகக் கடவுளை இந்த நாளில் கொண்டாடுவார்கள். அதுவும் எங்கு கொண்டாடுகின்றார்கள் இந்த ஆடி கார்த்திகையை மிகவும் சிறப்பாக என்றால், கதிர்காம கந்தனின் தேர் திருவிழாவாக இலங்கையில் கொண்டாடுகின்றார்கள். இது 7வது படை வீடு. ஆகவே இது சகசாரத்துக்குரிய கோவில் என்றெல்லாம் பல விடயங்களை படித்திருக்கின்றோம். அதற்கு நான் மீண்டும் உங்களை கொண்டு செல்லவில்லை. ஆகவே இந்த ஆடி கார்த்திகை தான் கதிர்காம கந்தனுடைய தேர் திருவிழா நடைபெறும். அந்த திருவிழாவை எங்களுடைய கிரியா சாதகர்கள் இங்கு அமெரிக்காவில் இருக்கும் நியூயார்க் நகரில் இருக்கும் ரிச்வில் என்ற இடத்தில் தேர் திருவிழாவாக யோகி ராமையா அவர்கள் கட்டிய யோக கோவிலில் இதை நாங்கள் அனுஷ்டானம் செய்யப் போகின்றோம். இந்த திங்கட்கிழமை அதற்கு பல சாதகர்களும் நாங்கள் அங்கு பிரயாணம் செய்யப் போகின்றோம். ஆகவே அது மிகவும் ஒரு உன்னதமான நாள். வாழ்க்கையில் நாங்கள் பல விடயங்களுக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்துகின்றோம் இல்லை என்பதல்ல. ஆனால் இந்த நாள் ஏன் முக்கியமானது என்று சொல்லப்போனால், இது ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக கிரியா சாதகர்கள் கருதாது. இது எங்களுடைய சாதனைக்கு ஒரு படிக்கல்லை மேலும் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நீங்கள் பார்க்க வேண்டும். பஸ்ஸில் ஏறினோம், போனோம், அங்கு இருப்பவற்றை அனுபவித்தோம், வந்தோம் என்று இல்லாமல் அந்த முருகனை நீங்கள் இப்போது சித்தாந்த கண்ணோடு பார்க்க வேண்டும். இந்த முறை போகும்போது முருகன் யார், அவருக்கு பக்கத்தில் இருக்கும் வள்ளி தெய்வானை யார் என்பதை உணர வேண்டும். அவர் ஞான கடவுளாகவும் வள்ளி தெய்வானை வலது சுவாச இடது சுவாசம் ஆகிய இடக்கலை பின்கலை சக்திகளாகவும் அங்கு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த முருக வழிபாடு, அதாவது சஹஸ்ர ஸ்தலத்தில் இருக்கும் முருகனாகி கோவிலாகிய கதிர்காம கோயிலில் இருக்கும் முருக வழிபாடு, முருகத்தின் தேர், நாங்கள் சித்தாந்த முறையில் உணர்வு நிலையில் அதை பார்த்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான கோயிலை பாபாஜி தன்னுடைய இச்சைக்காக யோகி ராமையாவிடம் சொல்லி இதை நியூயார்க்கில் கட்டினார் என்பது வரலாறு. ஆனால் பாபாஜி அந்த நிலையில் இருக்கும் போது அதை அவர் முருகனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றேன் என்று சொல்லி யோகி ராமையாவுக்கு அந்த நிலத்தையும் அவருக்கு காட்டி அந்த இடத்தில் அந்த கோயிலை நிறுவுமாறு சொன்னாரே, அதனால் பாபாஜிக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. அவர் கடவுள் நிலையில் இருக்கின்றார். அவர் ஏன் அந்த முறைப்படி அந்த கோயிலை அங்கு நிறுவினார் என்றால், எங்களுடைய கிரியா சாதகர்கள் அந்த கோவிலிலிருந்து அந்த பயனை எடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே வாழ்க்கையில் 365 நாட்கள் இருக்கின்றன. இந்த நாளில் அந்த சந்நிதியில் நீங்கள் வந்த அந்த விடயத்தை எடுப்பது மிகவும் முக்கியமானது சாதகர்களுக்கு. அது புலப்பட்டால், அது விளங்கினால் அந்த நாளை தவற விடாது. எல்லோரும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் என்று இந்த சத்சங்கம் மூலம் எல்லோருடையும் கேட்கின்றேன். விரும்பியவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் 48 மணி நேரம் இருக்கின்றது. இது கனடா வாழ் சாதகர்களுக்குரிய செய்தி சத்சங்கத்திலிருந்து என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை கேள்வி பதில்களுக்கு பதில் காண்பதற்கு முதல் இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறார். அவருடைய இறுதி கருத்துடன் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இதை கொண்டு செல்வோம். ஓம் கிரிய
ஓம்
பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நமோ ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
சிவாய நமோ
ஓம்
ஓம்
சிவாய
சிவாய
நமோ.
நமோ. வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் ஒரு மாணவி கேட்ட கேள்விக்கு அழகான முறையில் தெளிவா பதில் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப சிறப்பான பதில். அதுக்கு மேல அதுக்கு அதுக்கு
பேசு.
மேல ஒரு பெரிய கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு ஆழமா நீங்க போய் கொடுத்திருக்கீங்க. ஏன்னா சைவ சித்தாந்தம் அதுதான் சொல்லுது. சைவ சித்தாந்தம் சொல்லுது என்றதை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அடிப்படையில மனிதனுடைய வாழ்க்கையே அப்படிதான் இருக்குது அனுபவபூர்வமா. அதனாலதான் சைவ சித்தாந்தம் நமக்கு வந்து ஒத்து போகுது, நம்ம வாழ்க்கைக்கும் ஒத்து போகுது, நம்மளுடைய யோகத்துக்கும் ஒத்து போகுது, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் ஒத்து போகுது. பெரிய நிலையில பாக்குறாங்க. அந்த வகையில அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு, அந்த பாப்பா கேட்ட கேள்வி, உங்களை கருவியா பயன்படுத்தி இந்த பதில கொடுத்திருக்காரு. சிறப்பா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன கருத்து என்னன்னா, இன்னும் அவங்க வந்து இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை நல்லா உள்வாங்கி எல்லா விஷயங்களும் கேட்கணும். இன்னும் ஐயா அதை வந்துடுறேன், இதை வந்துடுறேன். இன்னும் நீங்க நிறைய உங்களுக்கு நிதானமான ஒரு முடிவு எடுப்பீங்க. எதுலயே நிதானமா இருப்பீங்க, நிதானமா செயல்படுவீங்க, நிதானமா சிந்திப்பீங்க. எல்லாருக்கும் எல்லா ஆனா இந்த அளவுக்கு நீங்க வந்து சிந்திச்சு அதுக்குள்ள பாக்குறத பெரிய விஷயம். அது பாபாஜி உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்ப நல்லா பயிற்சி பண்ணுங்க, நிதானமா இருங்க. இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை கேட்டு கேட்டு வரக்குள்ள நம்ம ஜீரோவா ஆயிட்டு சுருங்கிட்டு வருவோம். நம்ம உலகில இருக்கக்குள்ள விரிஞ்சுக்கிட்டு வருவோம். அதான் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல, அதெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சோம். சுருங்க ஆரம்பிச்சுக்குள்ள மையப்பகுதிக்கு வரக்குள்ள என்ன ஆகும்னா, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாத்தையும் நடத்திட்டு நாம ரொம்ப பெருசா போட்டு அழட்டிக்க வேண்டாம். நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம், நம்மளுடைய விருப்பு இருக்குது இதா இருக்குதுன்றது உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு புலப்படும். உங்களுக்குள்ளேயே நீங்க சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு உத்தரவாதத்தை உங்க உள் மனசே சொல்லுவோம். அந்த செயலை செய்யக்குள்ள பாபாஜி உங்களுக்கு உறுதுணையா இருந்து அதை வெற்றிகரமா செயல்படும். இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்துறார். அந்த வகையில உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சது, உங்களுக்கு பணம் கிடைச்சது, அதை கேட்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிக அருமையாக சில உபமானங்கள் மூலமும் அதை கொடுத்திருக்கின்றீர்கள் கார்த்திகேயா. நீங்கள் சொன்ன அந்த அந்த கருத்தில் இருந்து இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த மாணவிக்கு நீங்கள் சொன்னீர்கள், இந்த மாணவி மேலும் தொடர்ச்சியாக இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை கேட்க வேண்டும். கேட்டால் அந்த மாணவிக்கு அதன் நலம் உண்டு என்று சொன்னீர்கள். அதை சைவ சித்தாந்த பேராசிரியர் இப்படியான விடயங்களை சொல்லும்போது ஒரு உபமானத்தை சொல்லுவார், அதுதான் ஞாபகம் வந்தது. ஒரு பென்சிலை போல இருக்க வேண்டும் என்று, அதை இந்த மாணவிக்கு இந்த சத்சங்கத்தில் கொடுக்கின்றேன். ஒரு பென்சிலை போல இருக்க வேண்டும் என்றால் அதன் கருத்து என்ன? ஒரு பென்சிலை நீங்கள் சீவி சீவி கொண்டு போனால்தான் அந்த பென்சிலை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதை சரியாக ஒரு பென்சிலை பயன்படுத்துபவர் பேராசிரியர் சொல்லுவார், இந்த உலகத்தில் ஓவியர் ஒரால் தான் இந்த பென்சிலை முழுமையாக பயன்படுத்துவார் நல்ல விடயத்திற்காக என்று. அது ஒரு கருத்து. ஆனால் அதில் நாங்கள் பார்க்க வேண்டிய கருத்து என்ன என்று சொல்லுவார் என்றால், இந்த பென்சிலை சீவ சீவத்தான் அந்த உள்ளுக்குள் இருக்கும் காபன் என்று சொல்லலாம், இல்லாட்டி கேரியம் என்று சொல்லலாம், அது வெளியே தெரியும் போது அதன் மூலம்தான் நாங்கள் பலனை பெறுகின்றோம். அப்போது என்ன செய்கின்றோம்? இந்த பென்சிலுக்கு உள்ளே செல்கின்றோம் என்று பேராசிரியர் சொல்லுவார். அதை போல்தான் நாங்கள் இருக்க வேண்டும் சைவ சித்தாந்திகள் என்று ஒரு உபமானத்தில் சொன்னார். ஆகவே இந்த மாணவிக்கும் இந்த பென்சிலை போல் இருந்து அதில் உள்நோக்கி செல்வதை இந்த மாணவி எப்படி எடுக்க வேண்டும் என்றால், கார்த்திகேயன் ஐயா சொன்ன வசனத்துக்கு இங்கு உபமானத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அதாவது உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்டு 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 உங்களை நீங்கள் தெளிவுபடுத்தி உள்நோக்கி செல்ல வேண்டும். ஒரு பென்சிலை சீவி சீவித்தால் அதை பாவிப்பது மிகவும் நன்றாக இருப்பது போல உங்களை நீங்களே தீட்ட வேண்டும். தீட்டி கொண்டு போகும்போது எல்லாம் சரியாக நடக்கும். உள்ளே இருக்கும் இறைவனை ஒரு நேரம் முழுமையாக காண்வீர்கள். ஆகவே நன்றி கார்த்திகேயனையே, அதை சொன்னபடியால் அந்த உதாரணம் ஞாபகத்திற்கு வந்தது, அதை கொடுக்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.